साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடராயதெல்லாம் கேசவா என்ன நாளும் குடிவினை செய்யும் கூற்றில் தமர்களும் குறுகவில்லார். விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புரநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராவில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை மண்டலர் பொழில் அனந்த புரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அப்தே உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்தும் ஒன்று நீர் பேசுமினேன் பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழம் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்துரைகின்றானை மிருமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே சர்வத்ர பத்மநாப சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா பூமண்ணு மாது பொருந்திய மார்கன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்திருந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்கள் தர்ப்பமிணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகல் இலாவழகும் கற்பகமே விழி கருணை விழிந்திடு கமல கண்ணழகு காரு சுதன்கள் சூடிய முடியும் தன நர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகும் வழிவழகு என் இதயத்துலகால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருஹ்ணாது மாமகம் பிரசாதயதி யத்ஸுப்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புண்ட்ரவந்தம் த்ரிஜக புண்ய பலம் த்ரிதண்டஹஸ்த சரணாகத சாத்தவாகமீடே சிகையா சேகரினாம் பதிம் யதீனாம். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்பர பலபத்ர ஸ்ததீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி. புலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம், நளியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கடும் கண்டு கொன்னின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உழிதரக் கண்டோம். ஆச்சரியமானவர் சுவாமி ராமானுஜர் வேதங்கள் இதிகாச புராணங்கள் மகானுபாவர்கள் எல்லாருமே சுவாமி ராமானுஜ அவதாரத்தை பற்றி பலவிதமாக சொல்லியிருக்காங்க. அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பர அனந்தன் ஆதிசேஷனா இருக்கார் இல்லையா, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா நின்றால் மறவடியாம் இருக்க, அதுதான் அவருடைய முதல் ரூபம். எப்படி பகவானுடைய அவதாரங்களுக்கெல்லாம் ஆதி காரணமா இருப்பது இருப்பது விராட் புருஷன் அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் சொல்லப்படுறதோ, அதுபோல பலவிதமான அவதாரங்களுக்கு அஸ்திவாரமா இருக்கிறது அனந்த பிரதமம் ரூபம். அனந்தன் திருவனந்தபுரத்தை அனந்தன் காடு அப்படின்னு சொல்றோம். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பர அந்த அனந்தனுடைய இரண்டாவது அவதாரம் லக்ஷ்மண அவதாரம், அது திரேதாயுகத்தில். பலபத்ர திருதீயஸ்து பலபத்ரனாக மூணாவதா வந்தார் பலராமன். கலௌ கச்சித் பவிஷ்யம் கலியுகத்தில் அவதாரம் பண்ண போறாரோ அப்படின்னு சொல்றார். பவிஷ்யம் கலௌ கச்சித் பவிஷ்யத்தில் அதே அனந்தனே கலியுகத்தில் பிறக்க போறா அப்படின்னு சொல்றார். ஆச்சரியமா ஆழ்வார் திருநகரியில சுவாமி ராமானுஜருக்கு ஒரு சன்னதி உண்டு. அந்த இடத்துல சுவாமி ராமானுஜருடைய திருநாமம் பவிஷ்யத் ஆச்சாரியன் அர்த்தம், எதிர்கால ஆச்சாரியன் பவிஷ்யத் அப்படின்னு சொன்ன எதிர்காலம். பவிஷ்யோத்தர புராணம்னு உண்டு, எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய புராணம் அப்படின்னு. அந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய உத்தமமான ஆச்சாரியன் இந்த சுவாமி ராமானுஜர் பவிஷ்யத் ஆச்சாரியன் சன்னதினு உண்டு. அந்த பவிஷ்யத் ஆச்சாரியன் மூர்த்தியே ரொம்ப அழகா இருக்கும். நம்மாழ்வார் இருந்த காலத்திலேயே பகவத் அனுகிரகத்தினாலே கிடைச்ச ஒரு மூர்த்தி, அதனால பவிஷ்யத் ஆச்சாரியன் பேர். அந்த மூர்த்தியை பார்த்துதான் சுவாமி நம்மாழ்வார் சொன்னார், பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். ஆச்சரியம், இந்த ஜீவர்கள் மேல இருக்கக்கூடிய பெரிய சாபம் போய் தொலைஞ்சது. நன்னா இருக்கட்டும் நன்னா இருக்கட்டும் நன்னா இருக்க, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு எங்கு யாதொன்றும் இல்லை. எல்லாரையும் நரக வேதனையில் உட்படுத்தும்படியான யமதேவனுக்கு இங்கு ஒரு வேலை கிடையாது. நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கடும் கண்டு கொண்டின் எல்லாரும் கலியுகத்திலே கெட்டு போவோம், ஆனா கலியே கெட்டு போக போறது எப்ப அப்படின்னு கேட்டா, கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரக் கண்டோ. பகவானுடைய பாஷதர்கள், பகவானுடைய கைங்கரியப்பரர்கள், பகவானுக்கு பிடித்த நித்திய சூரிகள், பகவானுக்கு அபிமானப்பட்ட நித்தியமுக்தர்கள், இவர்கள்லாம் பூமியிலே பிறந்து பாடி ஆடி பகவன் நாமத்தை சொல்லி அதில் திளைக்க போறோம், அதனால கலியும் கெடும் கண்டு கொண்டும் அப்படின்றார். அப்படி நம்மாழ்வார் கூட மங்களாசாசனம் பண்ண ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். சாதாரணமா பெரியவாழ்ல மனுஷால ஸ்துதி பண்ண மாட்டார், ஆனா நம்மாழ்வார் சுவாமி ராமானுஜரை ஸ்துதி பண்ணியிருக்கார் அப்படின்னா ராமானுஜர் எவ்வளவு ஏற்றமுடையவர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த நம்ம ராமானுஜரத்துல பெண் பிள்ளைக்கு பேசறதுக்கு ஒரு பாக்கியம். நம்மாழ்வாரே பாடி பரவசப்பட்ட ஒருவர் சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் பத்தி சொல்லும் பொழுது பெரியவாள் சொல்லுவா, அவருடைய ஆச்சாரியாரா இருந்தவர்கள் எல்லாம் பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோஷ்டியோர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாள் அறையர், இவர்களுக்கெல்லாம் கூட நல்ல கதி கிடைச்சாங்க. எப்படின்னா ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம், ராமானுஜர் தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றதுனால அந்த சம்பந்தம் இந்த ஆச்சாரிய புருஷாளுக்கு கிடைச்சதுனாலே அவன் நல்ல கதி அடைஞ்சா. ராமானுஜருடைய சிஷ்யாளுக்கெல்லாம் திருவடி சம்பந்தம் கிடைச்சது, அதனாலே நல்ல கதி அடைஞ்சா. அதாவது ராமானுஜரோட சேர்ந்தாச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் சத்கதி உண்டு. இதுதான் தாத்பரியம். காரே கருணை ராமானுசாய் கடவிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையில். ஆச்சரியமானவர் ராமானுஜரது, அவருடைய கருணை அதோட விசேஷமானது. பெண் பிள்ளைக்கு பாக்யம் கிடைச்சொடுத்து திருக்கோளூர் திவ்ய தேசத்துல நின்று பேசிட்டு இருக்க அதி விசேஷம். அதெல்லாம் ராமானுஜரிடத்திலே தன் உள்ள கிடக்கைய சொல்றார். மண்பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே, இது 40வது வருஷம் ஆரம்பிக்கிறது. மண்பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே, மூலமென்றழைத்தேனோ கஜராஜனை போலே, பூச கொடுத்தேனோ கூணியை போலே, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே. அடுத்து இதுவா சொல்லுவோம், வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே, வைத்தவிடத்து இருந்தேனோ பரதனை போலே, அப்புறம் அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போவே. குகப்பெருமாள் பகவான் ஜாத்திய பார்க்கறதில்ல, வயச பார்க்கறதில்ல, படிப்பை பார்க்கறதில்ல, குலத்தை பார்க்கறதில்ல, தனத்தை பார்க்கறதில்ல, அழக பார்க்கறதில்ல, அவளுடைய ஹிருதயத்தை பார்க்கற. லோகத்துல எதையெல்லாம் மனுஷர்கள் பெருசா பார்க்கிறாளோ பகவான் அதையெல்லாம் கண்டுகிறதே கிடையாது. நீ எதா ஜாதியானா இரு, உன் சரீரத்துல ஜாதி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. கவலை இல்லை அப்படின்னா அது பிராதான்யம் இல்லைன்னு அர்த்தம். நீ பார்க்கறதுக்கு அதிரூப சுந்தரமா இருந்தாலும் எனக்கு ஒன்னும் அதனால பிரயோஜனம் இல்லை. உன் ஹிருதயம் எப்படி இருக்கு, உள்ளுவா உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி. ஹிருதயத்தை பார்க்கறான். துந்துகாரி மகாபாபியாவே இருந்துருந்தான். கோகர்ணன் பாகவத சப்தாகம் பண்றான். இந்த ஒவ்வொரு நாளும் துந்துகாருடைய ஹிருதயத்துல மாற்றம் வந்தது. பகவான் அதை பார்த்தா மோட்சம் கொடுத்துட்டான். அவ்வளவுதான். அது வரைக்கும் என்ன பண்ணான் கூட பார்க்கல. அது வரைக்கும் அவன் பண்ண பாவங்களை கூட பகவான் ஒரு தள்ளி தள்ளிட்டான். ஆண்டாள் சொல்ற மாதிரி தீயின் பூசாகும். திருத்ராஷ்டன் அத்தனை பாடுபடுத்திருக்கான். பகவானே சாட்சி, எல்லாருக்கும் வந்தா சாட்சி. பகவான் பிரத்யக்ஷமாவே பூமியில கிருஷ்ணாவதாரம் பண்ணி சாட்சியா இருந்தான். ஆனாலும் திருதராசனுக்கு புத்திரன் சொன்னவுடனே ஒரு வைராக்கியம் வந்துடுத்து இமயமலை போனான். தியானம் பண்ண 5 நாள்ல மோட்சம் கொடுக்கான். சரி போனா போறது, இவ்வளவு நாள் வீணா போயிட்டா இப்பொழுதான் உருப்படட்டும் அப்படின்னு பகவத்காரன் அஜாமினன் நிறைய பேர் சொல்லிட்டு போகிறான். அதனால பகவான் அதுவரை நடந்ததை பார்க்கல, அப்பொழுதாவது உருப்படுறாளா. அதுதான் அதனால போனதை நினைச்சு வருத்தப்படாதீங்கோ, இனிமேல் உருப்படுற வழிய பார்க்கும். அதுதான் சத்தியம். அன்னைக்கு மட்டும் இப்படி ஆகாம இருந்தா இன்னும் ஜோரா வந்திருப்பேன்னா சொல்றீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு என்ன ஸ்தித்தியில இருக்கோ இது சத்தியம். அன்னைக்கு அது நடக்காம இருந்தா அப்படி இருந்திருக்கேன்னு சொல்லிக்கலாம், அது ஒரு கற்பனை. இன்னைக்கு என்ன ஸ்தித்தியில இருக்கீர்களோ அதுதான் சத்தியம். இது ஒண்ணுதான் சத்தியம். நாளைக்கு என்ன ஸ்தித்தியில இருக்க போறோம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சத்தியம் இல்லை. நேற்று என்ன ஸ்தித்தியில இருந்தோம்னு நினைக்கிறதும் சத்தியம் இல்லை. இன்னைக்கு இந்த ஸ்தித்தியில இருக்கோமே இது சத்தியம். அவ்வளவுதான். பகவானிடத்துல பக்தி பண்ணணும். அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டார். அதனால குகப்பெருமாள் அப்படிங்கிற வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குகனை பத்தி சொல்லிட்டா சுவாமி ராமானுஜர் அழகா கேட்டு இருக்கார். அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே. அப்ப அக்கறைன்னு சொன்னா இக்கறைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அது ஒண்ணு அந்த பக்கம் சொல்லியிருக்க, இந்த பக்கம் சொல்லணும். இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, ஆனால் அதுக்கு நடுவில் இன்னொன்னு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அழகு. பெண் பிள்ளையுடைய வாக்கியம் சமயத்துல ஒரு சில வாக்கியங்கள் அது சம்பந்தப்பட்டதால் வரும். தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமுறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதை போல, கரெக்டா சீக்வன்ஸ் ஆகும். சமயத்தை அப்படியே திரும்ப ஆச்சரியமா இருக்கும். அதான் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அடுத்தகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போல, அப்படியே யுத்தகாண்டத்திலே பாலகாண்டம் வருவார். நிறைய விட அறங்கள் அப்படி மாறி மாறி வரும். அவளுக்கே தெரியும் என்ன சொல்றாலும் சொல்லிட்டு இருக்க, ஆனா சப்புஷியம் சொல்றான். அது அதுல ரொம்ப சமத்து. பெண்கள் முகப்பெருமாள் சொல்லிட்டா, லக்ஷ்மணனை சொன்னான், பரதனை சொன்னான், வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே, வைத்தவிடத்திருந்தேனோ பரதனை போலே, அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே. ஆனா இந்த இடத்துல லைனா சொல்லிட்டு வர லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்றதா கிளம்புறத சொல்றா. அப்புறம் பரதன் போய் பார்த்துட்டு அழகா திரும்பி வைத்தவிடத்து நந்திகாமத்தை இருக்கிறத சொல்லிட்டான். ஆனா திரும்பி கொஞ்சம் ரிவர்ட் வந்து அடிச்சு திரும்பியும் அக்கறைக்கே விட்டேன் குகப்பெருமாளை போலேன்றா. திரும்பியும் அடுத்த வாக்கியம் ரொம்ப அழகா சொல்றா, ராமாயண வாக்கியம் தான். ஆச்சரியமா ஆரண்ய காண்டம் தான். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய திருவுடையார் போலே, அரக்கனுடன் பொருதேனோ, பொருதல் அப்படின்னா சண்டை போடுறதுன்னு அர்த்தம், யுத்தம் பண்றதுன்னு அர்த்தம். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய திருவுடையார் போலே, பகவான் வனவாசம்னு வந்துட்டான். பரதன் கேட்ட பொழுது கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான், பாதுகையை கொடுத்து விட்டுட்டான். சரி இந்த இடமெல்லாம் அவ்வளவு சரியா வரல, அதனாலே கிளம்புவோம்னு பகவான் சித்திரக்கூடத்தை விட்டு கிளம்புறான். சித்திரக்கூடத்திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் தீந்தோடி வித்தகனே ராமாவோ இன்னபயம் என்றழைப்ப அத்திரமே அவன் கண்ணை அடுத்ததும் போர் அடையாளம். சித்திரக்கூடத்துலதான் காக்காசுரனுடைய கண்ணை பிடுங்கினான். சித்திரக்கூடத்துலாம் எல்லாம் நடந்து அவர்கள் கிளம்பினார் பிரபு. இன்னும் அடர்ந்த கானகத்துக்குள்ளே போறார். ஒவ்வொரு ரிஷிகளுடைய ஆசிரமமா போறார். ஒவ்வொரு ரிஷிகளுக்கு மோட்சம் கொடுக்கிறார். எப்படி ஜோரா பிரபு சுத்தின் இருக்கார். அழகா 13 வருஷம் ஒவ்வொரு ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் சில வாரங்கள், சில இடங்கள்ல சில நாட்கள், சில மாசங்கள், இப்படி அழகா சத்சங்கத்தோட தாயார் பெருமாள் இளையாழ்வார் ஆகிய லக்ஷ்மணன் எல்லாரும் பயின்று இருக்கார். ஒரு 12-13 வருஷம் ஆயாச்சு. ஆச்சரியமா அப்ப பெருமாள் திரும்பவும் ஜோரா அகஸ்தியரை பார்க்க போறார். ஒவ்வொருலாம் சுத்திட்டு திரும்பியும் அகஸ்தியரை பார்க்க போறார். அதுக்கு முன்னாடி அகஸ்தியரை பார்க்கல, அழகா அகஸ்தியரை பார்க்க போறார். அப்பொழுதுதான் அகஸ்தியர் ஆயுதங்கள்லாம் கொடுக்க, ஆயுதங்கள் என்றேனும் அகஸ்தியரை போலே அப்படின்னு. அப்ப உடனே பகவான் கேட்கிற, எங்க தங்கலாம், தங்கறது ஒரு நல்ல இடம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப உடனே அகஸ்தியர் சிரிச்சுட்டே சொல்றார், பஞ்சவதி போறாமா, அதான் நல்ல சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அங்கே தான் ஆரம்பம் கதை. அதனால பிரபுவை பார்த்துட்டு பஞ்சவடி போறாமா, நன்னா இருக்கும், சௌகரியமா இருக்கலாம்னு சொல்ல உடனேயே பகவான் தாயா லக்ஷ்மணன் எல்லாரும் பஞ்சவடி போறா. அந்த இடத்துல போய் இருக்கிறன்னு போறா. போற வழி ஒரு இடத்த பார்த்து இந்த இடம் நன்னா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ற சமயத்துல மரத்தை பார்க்கறா. மரத்து மேல பெருசா ஒரு கழுகு உட்கார்ந்து, வயசான கழுகு. உடனே யாரோ ராட்சசனோ அசுரனோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள கழுகு பேசிட்டு, அது பேசிட்டு வரதெல்லாம் கேட்டுட்டு ராமா லக்ஷ்மணா சீதாத்தனையும் கேட்டுவிட்டு, கேட்ட உடனே கழுகு சொல்லிடு, ஹே ராமா, நான் உங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் பேர் ஜடாயு அப்படின்னு சொல்ற. ஜடாயு யார் அப்படின்னா, மினதை சிறுவன் சிறகென்னும், மினதை சிறுவன் மைனதேயன் அப்படின்னா கருடனையும் சொல்லலாம், அவருடைய அண்ணா அருணனையும் சொல்லலாம். அருணன் ஒருத்தர் உண்டு, சாதாரணமா அருணோதயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த காலத்தை யாரும் சொல்றது இல்லை. அருணோதயம்ன்றது இந்த 2:30-3 மணிக்கு வர வெளிச்சத்துக்கு பேர் அருணோதயம். 5:30 மணிக்கு தான் சூரியோதயம். இந்த அருணன் யாருன்னா கருடனோட அண்ணா. அந்த அருணனுக்கு தொடை கிடையாது, தொடைக்கு கீழே உண்மை கிடையாது அவனுக்கு. ஆனால் அவன் சூரிய பகவானுடைய சாரதி ஆச்சரியமா. முதல்ல அவனுடைய வெளிச்சம் வந்துடுறது, அதுக்கப்புறமா தான் சூரிய வெளிச்சம் நமக்கு வரும். அந்த அருணனுடைய குழந்தைகள் ஜடாயு சம்பாதி, எல்லாம் கோல்டன் ஃபேமிலி தான். அதுல ஆச்சரியமானவர் ஜடாயு. இந்த ஜடாயு சொல்றார், ஹே ராமா, நான் உங்க அப்பா தசரதருக்கு ரொம்ப பிரியமானவன் அப்பா, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற. சாதாரணமா பட்சிகள் இல்லாட்டி மிருகங்கள் வளர்க்கும், பெட் அனிமல் பெட் பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாரா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நாய் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த இருக்கிற கழுகு தான் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த பாம்பு தான் எங்க ஃப்ரெண்டுன்னு யாருமே சொல்ல மாட்டேன். ஆனா அந்த காலத்துல அப்படிலாம் இருந்திருக்கு. நானும் உங்க அப்பா ரொம்ப நெருங்கின நண்பர்கள் ராமா அப்படின்னு சொன்ன உடனேயே ராமச்சந்திர மூர்த்தியுடைய கண்கள்லாம் ஆனந்த பாஷ்பம். உடனே லக்ஷ்மணனை பார்த்து சொன்னா, ஹே லக்ஷ்மணா, ஐயர் கண்வட்டத்தில் சௌக்கியமா இருந்தோம், நடுவில் ஆட்சிக்கு பொறாமையானாலும் கிளம்பி வந்துட்டோம், இனிமேல் இவர் சிறகின் கீழ் வர்த்திப்போம் அப்படின்றார். ஐயர் அப்படின்னா அப்பா, அப்பாவுடைய கண்வட்டத்துக்கு ஜாலியா இருந்தோம், சௌக்கியமா இருந்தோம். ஒரு தகப்பன் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருடையதான அந்த கண் பார்வைக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்து 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 எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அது அப்பா இருக்கணும், அது ஒண்ணு இருக்கு. தசரன் மாதிரி இருந்த இரண்டு கசிப்பு மாதிரி இருந்தா கஷ்டம். அப்பா தசரன் மாதிரி இருந்து அப்பா அப்படின்னு வச்சலாம், இல்லாட்டி அப்பா ஐயோ அப்பானாலும் ஓடலாம்னு சொல்லிடு. பகவானுக்கு அது ஒரு வருத்தம் இருக்குது. அப்பா புரிஞ்சுட்டோம், இப்ப அப்பாவும் சங்காரோகணம் பண்ணிட்டா அப்படின்னு பிரபுவுக்கு ஒரு வருத்தம் இருந்துதான். அதனால சொன்ன, ஐயர் கண்வட்டத்துல சௌக்கியமா இருந்தும் நடுவில் ஆய்ச்சிக்கு பிரியமில்லை. நடுவில் ஆய்ச்சி அப்படின்னா கைகேயி மாதா. கைகேயி மாதாவுக்கு அவ்வளவு தூரம் அதுல ஒரு பிரியம் இல்லை. அதனால வந்துட்டோம், இனிமேல் இவர் சிறகின் கீழ் ஆனந்தமா இருக்கும். ஏன்னா இவர் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னுட்டார். அதனால இவரோட சிறகுக்கு இருக்கிறதும் தசரத சக்கரவர்த்தியுடைய கண் பார்வைக்கு இருக்கிறதும் ஒண்ணுன்றார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு யாருக்கையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆத்மானம் மனுஷம் மண்யே அப்படின்னு நினைச்சதுனால மனுஷனா தனக்கு மேல யாராவது ஒருத்தர் இருந்து தனக்கு வழிகாட்டினா நன்னா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஒரு வயசான தாத்தாவையோ பாட்டியோ பார்த்தீங்கன்னா ஞாபகம் எனக்கு சரியா, ரொம்ப ஆச்சரியமா. தாத்தா தான் நினைக்கிறேன், அவன் வயசு ரொம்ப வயசானதான். ஏதோ ஒரு கிராமத்தில் கதை பண்ண போகும்போது எங்கேயோ பார்த்தேன். இப்போ அப்படி பேசிட்டு இருந்தோம், ரொம்ப வருத்தமாக சொன்னாரா. என்ன அப்படின்னா, ஒரு பிறந்த நாள், ஒரு கல்யாண நாள், ஒரு நல்ல நாள்னா சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்ட்டு. அவரை சேவிக்கிறதுக்கு ஊரே காத்துட்டு கிடக்கு. இருந்தாலும் சொல்றார், என்னவரை ஒரு வயசு மூத்தவா யாராவது இருந்தான்னா பரவாயில்ல, சேவிக்கலாம், ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம், அந்த பாக்கியம் இல்லாம காலம் போயிட்டு இருக்குங்க, அசந்து போனே. அதான் ஆசீர்வாதம் பண்றது பிடிக்கும், ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கும் காசு நல்ல நாள்ல பிடிக்கும். அவர் சொல்ற, அதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதுதான் வருத்தம். எங்காவது நான் தான் மூத்தவன் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்த சொன்னாலே. இப்படினா கூட மனுஷா இருக்கா, ஆசீர்வாதம் வாங்கணுமே, நமக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு எங்கிற. அந்த மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பூமியில மனுஷனா வந்துட்டானா, அதனால யாராவது பெரியவாளுடைய நிழல்ல ஒதுங்கி இருக்கான். சத்தியம், மூத்தவர்களுடைய நிழல்ல ஒதுங்கி இருக்கிறதுன்றது ஒரு சுகம். நிஜமாவே வயசானவாள்லாம் போன பிறகுதான் தெரியும். வயசான வாழ்க்கை வரைக்கும் இது தப்பு, சத்தம் போடுவா திட்டுவா நம்ம கோச்சுப்போம், ஆனாலும் அது ஒரு சுகம்தான். ஆனா எக்கடா கெட்டு ஒழியட்டும்னு விட மாட்டான். அந்த காலத்துக்கு மேல வந்து விழுந்து 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 சொல்லிட்டே இருப்பான். இதை பண்ணாமதான் நான் தான் சொல்றேன், வாயை மூடிண்டிருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சொன்னாலும் திரும்பி சொல்லிட்டே இருப்பான். அத ரத்தத்துல ஊறின விஷயம், நம்ம எவ்வளவு நான் சொல்றேன் எனக்கு தெரியும் விட்டுடும் அப்படின்னு விட மாட்டான். அது அவளுடைய அந்த அக்கறை மேல வந்து விழுவா. அந்த மாதிரி பிரபு எனக்கு அந்த மாதிரி ஆழ்ந்தியே எனக்கு ஒரு மூத்தவனால் ஆயிட்டா ராமச்சந்திரமூர்த்தி. அம்மாதான் இருக்கா, இருந்தாலும் கூட அவர் இருந்தால் பகவான் சொல்லிட்டா இனிமேல் இவர் சிறகின் கீழ் சுகமா இருக்கலாம். ஆச்சரியமா கிருஷ்ணன் எப்படி வினதைச்சிறுவன் சிறகென்னும் வேலாப்பின் கீழ் வருவானு சொல்றோமோ அந்த மாதிரி ராமனும் ஜடாயுடைய சிறகு கீழ் அபாரா வெயில் அப்படியே கிளச்சி போய் வந்தவாளுக்கு ஒரு நிழல் தந்த ஒரு மரம் இருந்த அபாரா. அது போல பகவான் ரொம்ப பொறுப்போட வந்துட்டு இருக்கானா. சீத லக்ஷ்மணன் ரெண்டு பேரையும் அப்படி பார்த்து 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 சபாரா இவங்களை பாத்துக்கிறதே பெரிய காரியமா இருக்கு. சபாட நமக்கு மேல யாராவது பெரியவா நிலடா வந்த உடம்பு கலப்பா இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சுகமா இருக்கு. அது ஒரு பெரிய சுகம். நான் பார்த்து எத்தனையோ பாட்டிகள்லாம் பார்த்துருக்கேன். இப்ப ஒரு சமீபத்தை ஒரு பாட்டியை பார்த்தேன். அவ புள்ள அவ பிள்ளைக்கு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு, பிள்ளைக்கு குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு, அவ தாத்தா ஆயாச்சு. அப்ப அந்த தாத்தா மாமி சாதம் போடுன் இருக்கான் மாமாவுக்கு. ஆச்சரியம்மா சுகம்மா சாப்பிட்டு இருந்தா அதை போடு இதை போடு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. காய் கூட அவனுக்கு பிடிக்கும் அப்படின்றான். அசந்து போனேன் நான் நிஜமாவே. அத்தனை ஒரு பிரியம் சாப்பிட்டா முழுசா சாப்பிட்ட மாதிரி தெரியலையே, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ அப்படின்றான். அவர் தாத்தா வாயாச்சு. ஆனாலும் அந்த பேரன் அந்த பேத்தி அந்த கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திய காட்டிலும் அம்மாவுக்கு தன் புத்திரன் வரும் பொழுது ஒரு அபிமானம் சுகம். அது நிஜமாவே பரம பாக்கியம், பரம பாக்கியம். சில இடங்கள்ல சில பிரியமா சொல்லுவா ஆச்சரியமா. சில இடங்கள்ல வாசிருக்கேன், சில இடங்கள்ல கேட்டிருக்கேன். சில சமயங்கள்ல பார்த்தோம்னா ஏதோ ஹாஸ்யமா கதை சொல்றவெல்லாம் அந்த மாதிரி இங்கே எதிர்ச்சையா போய் மாட்டின்னு இருக்கு. இந்த இடங்கள்ல சில இடங்கள்ல இப்போ சமய காலமாக ஒரு இடத்துல தெரியவோ தெரியாமலோ ஒருத்தர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லிட்டார். எது பரம பாக்கியம் அப்படின்னா எள்ளும் தண்ணி இப்படி இறைக்காம இருந்தா பரம பாக்கியம் அப்படின்ட்டு சத்தியம். இல்லாட்டி அம்மாவாசைக்கு அம்மாவை தலை முழுகி மாச பொருட்கள்லாம் தலை முழுகி இதே வரையா பண்ணிட்டு இருக்கு. தாயார் தோப்பனார் இருக்கா அப்படின்னா இந்த எள்ளும் தண்ணி அடைக்க வேண்டாம். அபாரம் சுதந்திரம் ஒரு பாடு கிடையாது. தான் உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம். உட்காந்து வாத்தியார் வராறான்னு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டாம், மூணல் மாத்த வேண்டாம். அபாரான் நம்ம பாட்டு சௌக்கியமா வருமா. எள்ளும் தண்ணி இப்படி மறுச்சு விடாம இருந்தா பரம பாக்கியம். அது தூக்கி வாரி போடுது நிஜமாவது. எத்தனை ஆச்சரியமான வார்த்தைகள் அதெல்லாம் அசந்து போன பகவான் இப்படி எல்லாம் விஷயங்கள் ஒவ்வொருத்தருமா தெரிஞ்சோ தெரியாம வந்துருது. மறுச்சு எள்ளும் தண்ணி விடாம இருந்தா பரம பாக்கியம். பெருமாளுக்கு வருத்தமா தவசம்னா என்னன்னே தெரியாது, இனிமேல் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டுருந்த தகப்பனார் போயிட்டாரு அப்படின்னு பகவான் வருத்தப்பட்டு இருந்த சமயத்திலே ஜடாயு கிடைச்சுட்டார். அபாடா பகவானுக்கு அப்படியே ஒரு கோட காலத்துல ஒரு தண்ணீர் பந்தல் கிடைச்ச மாதிரி இருந்தார் ஜடாயு. அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு சொன்ன உடனே ராமனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அங்கேயே இருந்துட்டு இருக்கா. உடனே ஜடாயு சொல்ற, ராமா ஒன்னும் பயப்படாதே, சீதையை நான் பாத்துக்கிறேன். நீ லக்ஷ்மணனும் காட்டுல ஏதாவது வேட்டையாட போனாலும் ஏதாவது காரியமா போனாலும் சீதையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டா. அது ஒரு பெரிய பாரம் விட்டது இல்லையா. ஏன்னா ஸ்திரீகளை தனியா விட முடியாது, அவர்கள் எப்படி எல்லாம் ரட்சிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. என்ன அவ சரீரத்தினால அபிமானம் கொண்டு அவர்களை வீண் பண்றதுக்குன்னே கூட்டங்கள் அடையும். அதனால ஸ்திரீகளை எப்பாடுபட்டாவது ரட்சிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதானே அர்ஜுனனே கதறி அழகா கிருஷ்ணனிடத்துல, கிருஷ்ணா இந்த மூதாதையர்கள்லாம் போயாச்சுன்னா அதர்மம் வந்துடும், சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டா, ஆள் இல்லை அப்படின்னா அதர்மம் பிரவர்த்திச்சிடும். இந்த அதர்மம் முதல்ல யார தாக்கும் அப்படின்னா ஸ்திரீகளை போய் தாக்குமா. குலத்தை விட்டு குலம் கல்யாணம் பண்ணிப்பா, யாரையோ கல்யாணம் பண்ணிப்பா, அப்ப குலஸ்திரீகளுடைய தர்மம் விட்டு போயிடும், போச்சு, அதோட குலம் நாசம். அதனால கிருஷ்ணா யுத்தம் நம்ம பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்றான். அதனால மூதாதையர்கள் பெரியவர்கள் ரொம்ப அவசியம் நமக்கு. ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கா பரம சந்தோஷம். கழுகு அரசன் சொல்றது உண்டு ஜடாயு. அப்பா அப்படிலாம் இருக்கான்னு கேட்டா எல்லாம் போயாச்சு அப்படின்றா. அப்படியா, ரொம்ப வருத்தப்படுறாரு ஜடாயு. அழகா ரொம்ப சந்தோஷம் மரியாதையோட பேசி நடத்திட்டு இருக்காளாம் ஜடாயு. ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. அப்பொழுதுதான் மாரீச்சம்மான் வந்தான். அழகா தாயார் இந்த மான் வேணும் அப்படின்னு விட்டாலாம். பொன்னத்த மான் ஒன்று புகுந்தி மீது விளையாட தாயார் சொல்லும் அந்த மான் ரொம்ப 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 அழகா இருக்கு, பிடிச்சு தரையாளா அப்படின்னு விட்டாலாம். ஜோடி 13 வருஷத்துல நீ பெருசா ஒன்னும் கேட்கல, ஊர் கிளம்புற சமயத்துல கேட்டிருக்க, இதெல்லாம் கேட்கவே கூடாது. சில சமயங்கள்ல சொல்லுவோம் ஊர் கிளம்புறதான் கொடுப்போம், கிளம்பும் போது கேட்டுட்டா, சில ராத்திரி கேட்டுட்டான் அப்படின்னு. இது எவனு கேட்டு இருப்போம், நமக்கு என்ன கேட்கறதுக்காக குறவு, கேட்கறதுக்காக குறவு. உடனே எல்லாரும் அப்படி விழுந்து அடிச்சிரு, ராத்திரி கேட்கலாம், ராத்திரி கேட்காதேன்னு சொன்னா கேட்கறியா அப்படின்வா. அதுக்காக நிறைய குழந்தைகள் ராத்திரி தான் கேட்கும் சமத்தா, ஆனா உடனே காரியம் சாதிக்கலாம் ராத்திரி தான் கேட்கும். அப்படியே ராத்திரி கேட்டா உடனே இடம் பொழுது விடுஞ்சா இருக்குமோ இருக்காதோ தெரியாது, அதான் அப்படியே போயிடுவோமா திரும்பி எழுந்து போமான்னு தெரியாது. ராத்திரி கேட்டு தொலையாதனா கேட்கிறானா, தரங்காரம் சுட்டு வந்த காலத்து ராத்திரிகள் தான் கேட்டு தொலைகிறான் தான் கடங்காரன் அப்படின்னுவா. படுத்து எடுக்கிறானே இந்த கடங்காரன் சாதாரணமா சொல்லுவா. ஆச்சரியம், சீதா பிராட்டு கேட்டுட்டா பகவானும் கிளம்புறா, லக்ஷ்மணன் சொன்னா வேண்டாம் சும்மா இருக்க வேண்டியதுதானே, பொறுக்கலையா லக்ஷ்மணன் கண்ணா ஜென்மம் மாறிச்ச கரெக்டா சொல்லுவான் லக்ஷ்மணன், குழப்படி இல்லாம கிளீனா சொல்லி மாறிச்சனாத்தான் இருக்கும். அந்த மான் வந்து வந்துட்டு மத்த மான்கள்லாம் ஓடுறது பாருங்க, முகந்து பார்த்துட்டு, ஏன்னா அந்தோட ஜாதி அதுக்கு தெரியும், முகந்து பார்த்துட்டு எல்லாம் ஓடுறது. பக்தாசுரன் வந்த பொழுது மாடுகள்லாம் வளர்க்கறது, தன்னுடைய கண்ணுக்குட்டி இல்ல ரேஷம் போட்டு வந்திருக்கான்னு அந்த வாசனை எடுத்து ஒதுங்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். மனுஷாளுக்குதான் புத்தி கம்மியா இருக்கு, ஆனா ஜாதி நம்ம சொல்றோம் சில விஷயங்கள்ல பட்சிகள் மிருகங்களுக்குதான் புத்தி அசாத்தியமா இருக்கு. லக்ஷ்மணன் எவ்வளவோ சொல்றான், கடைசியில பகவான் இல்ல லக்ஷ்மணா ஒருவேளை நீ சொல்ற மாதிரி மாறிச்சுனா இருந்தாலும் வதம் பண்ண வேண்டிய தர்மம் போயிட்டு வரணும் இங்கேயே இரு, ஜாக்கிரதையா சீதையை பார்த்து போவோம் அண்டலைன் பண்ணி சொல்லிட்டு போறார். அவர் அந்த பக்கம் போனார், மாரிச்சன் ஹா லக்ஷ்மணா ஹா சீதே அப்படின்னு ஒரு கத்து கத்தினான், உசுர விட்டான், தாயார் வாயில வந்தபடி எல்லாம் திட்டினான். லக்ஷ்மணன் திரும்பி பதில் சொல்லி பார்த்தான், கேட்கல, கடைசியில கிளம்பிட்டான். நான் உங்களை சுமத்ரா மாதான் எங்க அம்மா சொல்லியிருந்தா, மாம் வித்தி ஜனகாத்மஜம் எங்க அம்மா சொன்னான், அன்னி வரைக்கும் சுமத்ரா மாதான் நினைச்ச, இப்பதான் உண்மை புரியுது, நீங்க கைகேயி மாதா. இப்ப திட்டத்துல பார்த்தா கைகேயி மாதாவுக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைன்னு கோச்சுட்டு கிளம்பிட்டான். ஆச்சரியமா அந்த பக்கம் லக்ஷ்மணன் போனான், அந்த பக்கம் காசையாடை மூடியோடி காதல் செய்தான் அவனு நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் அப்படின்னு ரொம்ப அழகா திருமங்கையாழ்வார் பாசுரம் சொல்றார். காசையாடை மூடி ஓடி காதல் செய்தான் அவனு நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான், காவி வஸ்திரம் போட்டு வந்து சீதா பிராட்டிய அபகரிக்க வந்துட்டானாம் ராவண சன்னியாசி, கபட சன்னியாசி, காசையாடை மூடி ஓடி காதல் செய்தானவனு நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான். அந்த மாதிரி வந்துட்டான், தூக்கிண்டு கிளம்பறானாம் அரக்கன் சீதா பிராட்டிய தூக்கிண்டு கிளம்புறான். அப்ப ஜடாயு சொல்றார், ஹே ராவணா இது நியாயம் இல்லை, உனக்குதான் எத்தனையோ மனைவிகள் இருக்கா, அழகா லங்கா ராஜ்யம் இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணிடாது, எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை, இது எந்த விதத்திலையும் சரியில்லை அப்படின்னு எல்லாம் சொல்றா. ராவண சிரிச்சு, ஐயே கழுகை ஓரம் போ, எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வயசான காலத்துல கிடச்சது சாப்பிட்டு ஏதோ காலத்தை கடத்துற வழியப்ப அதை விட்டு விட்டு எனக்கு உட்கார்ந்து அறிவுரையெல்லாம் சொல்லாதுன்னு என்னமோ சொல்லி பார்த்தார். கேட்கல, கடைசியில ஜட்டாயு பார்த்தார், நான் உசிரோட இருக்கிற வரைக்கும் பயல உன்னை நான் சீதை எடுத்துட்டு போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ராவணனோட சண்டை போட ஆரம்பிக்கிறார். இந்திரன் கூட ராவணனோட சண்டை போட்டதில்லை, அமிர்தம் குடிச்சு வந்தானே சண்டை போட்டு பார்க்கலாமோன்னு இல்லையா. இந்திரன் சந்திரன் தேவர்கள் எல்லாம் பயந்து ஒதுங்கி நிற்கிறாளாம் ராவணன் இடத்துல, ராவணனோட ரொம்ப வச்சுக்கப்படாதுன்னு. இத்தனைக்கும் சீதா பிராட்டிய ராவணன் அபகரிக்கிற சமயத்துல தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, அத்தனை தேவர்களும் பார்த்துட்டு இருக்கா, ஆனா ஒருத்தர் கூட ராவணன் எதிர்க்க வந்து நின்று ராவணா இந்த தவற பண்ணாதே அப்படின்னு சொல்லலையா, யாரும் நிக்கலையா. ஆனா இந்த கிழக்கழுவரசன் ஜடாயு ஆச்சரியமா அரக்கனோட சண்டை போடுறார். பெரிய சண்டை போடுற, ரொம்ப அழகா இருக்கும். ஜடாயு ராவண யுத்தம் ரொம்ப விசேஷமா இருக்கு. ஜடாயு அவன் கைகளெல்லாம் பிச்சு எறிகிறார், தன்னுடைய கால் நகங்கள்னால அவன் மேலெல்லாம் மீனி எல்லாம் பிராண்டார், அவன் ரதத்தை எல்லாம் உடைக்கிறார், அவனுடைய சாரதி எல்லாம் தலையை கிள்ளி போடுறார். பெரிய யுத்தம் பண்ற வயசான காலத்தில் உடம்புக்கு எல்லா பலத்தையும் திரட்டி ஒரு பெரிய யுத்தம் பண்றார். ஒரு ஸ்திரீயை காப்பாற்றணும், அவரை பொறுத்தவரைக்கும் மருமகள், அதனால அவரை காப்பாற்றணும்னு ஒரு பெரிய யுத்தம். அவருக்கு உடம்புல பலம் இல்லை, ரொம்ப வயசாயிடுச்சு, இற கூட அதுவா வரதான் இருக்க, மேல போய் எல்லாம் போய் பிடிச்சு நிலவயசுடைய வேகம் இல்லை, தோத்து போயாச்சு. அப்போ கூட இருக்கிற கொஞ்சம் வாழறதுக்கு ஒரு பலம் இருக்கு இல்லையா, அந்த பலத்தை எல்லாம் திரட்டி ஒரு பெரிய யுத்தம் ராமச்சந்திரமூர்த்தியுடைய சீதையை காப்பாத்தனம் அப்படின்னு அறக்கணும் பார்த்தா. இது என்னடா பண்ண போறது நினைச்சான், அது பண்ணதை பார்த்து கோபம் வந்துடுது. அவனால முடியல, என்ன அநியாயமா இருக்கு, அக்கிரமமா இருக்கே அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து ரெண்டு ரக்கையும் வெட்டினான். அதுக்கப்புறம் தான் அவரால் முடியல. அதுவரைக்கும் பெரிய யுத்தம் பண்றார், ஆச்சரியமான காரியம் பண்றாரு ஜடாயு. ராவணனுக்கே முடியலையா, கொஞ்ச நேரம் அதுக்கு போய் ஏதாவது பண்ணிட்டு விட்டுடும் பார்த்தான், விடுறா மாதிரி இல்லை. முரட்டு பிடிவாதத்தை சண்டை போடுன்னு இருக்க, சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு குற்றியர் கொலையீரா விழுந்தாச்சு. அப்ப உடனே சீதாபுரடி ராவணனுடைய கையை ஓடிட்டு ஓடி வந்து ஜடாயுவை கட்டினாள். அச்சோ எனக்காக சண்டை போட்டு இப்படி ஆயிட்டே அப்படின்னு வருத்தப்பட்டு, அதுக்குள்ள ராவணன் திரும்பி இழுத்துண்டு கிளம்பான். ஆச்சரியமா ராமனை போய் லக்ஷ்மணன் பார்க்க, லக்ஷ்மணன் ராமன் திட்ட, திரும்பி ரெண்டு பேரும் வந்து தேடுறா, எங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா தூரத்துல பார்த்தா அங்க ரத்தக்கரை எல்லாம் இருக்கு. அப்ப ஜடாயு கீழே விழுந்திருக்கார், குற்றியர் கொலையுறா. சீதைய காணும் உடனே ராமச்சந்திரமூர்த்தி மனுஷன் மாதிரி இது ஜடாயு அதை பண்ணிட்டார் அப்படின்ற, ரொம்ப அழகா ஏமாத்துறார். நிஜமாதான், சரியா சொன்னா கபட நாடக வேஷதாரின் கண்ணனை சொல்லுவோம், சரியா ராமனைத்தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மனுஷன் எப்படி தனக்கு ரொம்ப பிரியமான வசதிக்கு ஒண்ணு ஆயிடுத்துனா, அது வரைக்கும் யாரும் வசதியான அதாலே கேவலமா நினைச்சுக்கலாம். இது மனுஷ ஸ்வபாவம், தன்னுடைய ஒரு பொருள் அழிவு எடுத்தோம் அப்படின்னு அவர்கள் இவா எடுத்திருப்பாரோ இவாறெல்லாம் ஆயிருக்குமோ அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு சம்சயம் மனுஷாளுக்கு வந்துடும். பிரபு அதே மாதிரியே ஜடாயுவா இருக்குமோ அப்படின்ட்டான். இவரா தான் இருக்கும், இந்த கழுகுதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன பக்கத்துல வந்துட்டா. அப்புறமா பார்த்தா ஒரு ரசம் முடிஞ்சு கிடக்கிறது, எதுவெல்லாம் சாரதி எல்லாம் இருக்கிறத பார்த்தா அப்ப இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுத்தான். உடனே பகவான் ஜடாயுவை தூக்கி மடியில வச்சுக்கிறான். ஒரு பட்சி தானே, இதுக்கே புரியுது என்ன எது கேட்கிற, தெந்து நோக்கி தூக்கின்னு போயிருக்கான் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு ராமா கவலையே படாத, சீதோட நிச்சயமா கிடைப்பா. ஏன்னு கேட்டா ஆச்சரியமா அபிஜித் முகூர்த்தத்தை தூக்கிட்டு போயிருக்கான், அந்த முகூர்த்தத்துல எதை தொலைச்சாலும் தொலைச்சவாளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கப்போ, அதனால நிச்சயமா சீதா விராட்டி வந்து செய்வாங்க. அடுத்தாடி எதாவது தொலைச்சு அபிஜித் முகூர்த்தமா தெரிஞ்சிருக்கா, நீங்களா தொலைச்சாச்சுன்னா விட்டுடுவோம் அவ்வளவுதான். அவளுக்கு என்ன முகூர்த்தம் குருஜி, அந்த முகூர்த்தத்தை ஒன்று காணாம போயிடுச்சு, அது திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எனக்கு குறி சொல்ற நிலையில வச்சிடப்பட சொல்லவும் மாட்டோம். அது அடுத்த விஷயம், இந்தந்த முகூர்த்தங்கள்ல இந்தந்த காரியங்கள் சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்தந்த சமயத்துல அந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கேன், அதெல்லாம் வச்சு சொல்றோம். எத்தனையும் சொல்ற பேரை சொல்ல முடியல, அப்படியே போயாச்சு. குற்றியர் குறையரா இருந்த நான் போராடி பார்த்தேன், நான் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய மடியிலேயே உசிர விட்டுட்டேன். தசரதனுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. எத்த அப்பா பார்த்து 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 ராமா 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 தோல் மேலையும் மடிமேலையும் தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாடினவன், வா ஒரு கால் வந்து கண்டுபோ அப்படின்னு புலம்பறான் தசரன். ஆனா அவனுக்கு கூட அது கிடைக்கல. ஆனா இவருக்கு பெருசா கிடைச்சுடுத்து பகவான் பார்த்தாச்சோ. ஏ லக்ஷ்மணா ஆச்சரியோ, அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி ஏற்பாடு பண்ணு அப்படின்றார். தாயாக தொலைஞ்சு போயிருக்காளேன்னு அந்த துக்கத்தை தாண்டி ஒரு காருண்யமா மனுஷாலால இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நானே என் பொண்டாட்டி காமன் தேடின்னு இருக்கேன், உனக்கு வேற வேற இல்லப்போ அப்படின்னு போகுது. இதுக்கு வேற பெருசா ஒரு கிருப்பையெல்லாம் வர உரிமையெல்லாம் வர பகவான் உடனே ஆச்சரியமா இந்த ஜடாயுடைய சரீரத்தை வச்சுட்டு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி எல்லாரும் அடையக்கூடிய உத்தமமான லோகத்தை அடைவீராக என்றார். அப்பதான் மனுஷன் மறந்து போயிட்டார் பிரபு. பகவானுடைய லீலையான சொல்றார், ஆச்சரியமா கூறத்தா அதிமானுஷஸ்தவம்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதுல பகவான் வந்து மனுஷர்கள் பண்ணாத காரியங்களை பண்றான்னு சொல்லும் பொழுது, ராமா நீ என்னமோ ஆத்மானம் மனுஷன் மன்னிய தசரதாத்மஜம் எல்லாம் சொல்றாரு, ஆனா உனக்கே தெரியாமலே சமயத்துல நீ ஏமாந்து போய் நீ பகவானு காண்பிச்சுட்டார். அதுல ஒண்ணு ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்து, மனுஷனால மோட்சம் கொடுக்க முடியுமா? ஜடாயு வைகுந்தத்துள் ஏற்றின அழ்வாருடைய பாசம் வைகுந்தத்துல ஏற்றி விட்டுட்டார். கர்மயோகம் பண்ணாரா, ஞானயோகம் பண்ணாரா, பக்தி யோகம் பண்ணாரா, சரணாகதி பண்ணாரா, சண்டை போட்டா மோட்சம் அடைஞ்சுட்டார். தாயாருக்காக யுத்தம் பண்ணார், மோட்சம் அடைஞ்சுட்டார். உடம்புல பலம் இல்லாத சமயத்துல கூட தாயாருக்காக ஒரு பெரிய போராட்டம் பண்ணி கீழே விழுந்தார். எல்லாரும் பயந்து நடுங்கும்படியான ராவன் இடத்துலே யுத்தம் பண்ண, நமக்கு என்ன போச்சு, ராமா ஒருத்தன் வந்தான் தூக்கிண்டு போனான்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். நான் பார்த்துட்டு இருந்தேன்டாப்பா, அவனா வயசானவன் தானே, என்னால என்ன முடியும் சொல்லி பாக்கலாம். அவரையும் வந்து முயற்சி பண்ணி கீழே விழுந்தார். இந்த மாதிரி ஒரு பக்குவ ராமன் வந்து அப்பாவுக்கு சமமாக வச்சதுனால, பெரியப்பான்ற ஒரு ஸ்தானத்துல வச்சதுனால, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஜடாயுக்கு பெரிய திருவுடையா அப்படின்னு பேர். பெரிய திருவுடையாரம், ஏன்னா பகவானே மோட்சம் கொடுத்துட்டான். ஆச்சரியமா இருக்கு, வைகுந்தத்துல ஏற்றி விட்டுட்டான், அதி விசேஷமா ஏற்றி விட்டுட்டான். அவ்வளவு சிரேஷ்டம், அந்த மாதிரி அரக்கனோட சண்டை போடுற அளவுக்கு ஜடாயு மாதிரி அடியாள் ஒண்ணும் பக்தை இல்லை. அரக்கனுடன் பொருதேனோ பெரிய திருவுடையார் போலே. எல்லாரும் ராட்சசர்கள் மனுஷரா கஷ்டப்படுத்துறாங்க, பகவானே காப்பாத்துன்னு கத்துவார். ஆனா தாயார காப்பாத்துறதுக்கு இந்த ஜடாயு கழுகரசன் அந்த பிரயத்னம் பட்டா அப்படின்னு ஆச்சரியம். நிஜமாவே ஜடாயு கொண்டுதான் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. ஜடாயு பத்தி பேசிட்டு இருக்கும்போதுதான் சம்பாதி கேட்டுட்டு அந்த பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி, யார் அது ஜடாயு கொண்டதெல்லாம் கேட்டுக்கிறான் சம்பாதி. ஜடாயு விஷயம் பேசிதான் சம்பாதி லங்கையில சீதா இருக்கா அப்படின்னு சொன்னான். ஜடாயு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த குழந்தைகளால சம்பாதி தின்னுட்டு போயிருக்கு. அத்தனை விசேஷம் இந்த ஜடாயு, இந்த பெண் பிள்ளை. ஜடாயு மோட்சம் சொல்றோம் இல்லையா, அதுல ரொம்ப ஆனந்தமா அனுபவிச்சு சாரமா அடுத்தது அரக்கனுடன் பொருதேனு பெரிய திருவுடையார் போலே. ஜடாயு மாதிரி அடியாள் தாயார காப்பாத்தத்துக்காகவும் பெருமாளுக்காகவும் ஒரு யுத்தம் பண்ணேனா இல்லையே சுவாமி. அடியாள் மொசல் குழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு கேட்கிறார். சுவாமி ராமானுஜர் தான் லக்ஷ்மணனா கூட இருந்த எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட, ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கறதெல்லாம் பார்த்துட. அவரிடத்திலே இந்த பெண் பிள்ளை இந்த வாக்கியத்தை சொல்லிட்டார். அரக்கருடன் பொருதேனோ பெரிய திருவுடையார் போலே. சுவாமி ராமானுஜர் ரசிச்சு கேட்டு இருக்கா, அழகா ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ற ஆள் அப்படின்னு. அது சொல்ற ஒவ்வொரு வாக்கியமும் ஆச்சரியமா இருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு. சரி ஏதாவது சீக்வன்ஸா பண்ணிட்டு இருக்க உடனே அப்படியே ஆச்சரியமா, கிஷ்கிந்தா காண்டம் வரும், வாலி வதம் வரும், அப்படிலாம் நம்ம யுத்தம் யோகமே பண்ண முடியாது. இல்லாட்டி சுந்தர காண்டம் வரும், அதுவும் இல்லை, அதையும் தாண்டி நேர யுத்த காண்டத்துக்கு போயிடுறா. யுத்த காண்டத்துக்கு போயிடுற ஆச்சரியமா பெண் பிள்ளை, அக்கறைக்கே விட்டேனோ முகப்பெருமாளை போலே, அரக்கருடன் பொருதேனோ பெரிய திருவுடையார் போலே, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே. ரொம்ப அழகு, இக்கரைக்கே சென்றேனோ, இது அக்கறைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவா இருக்கிற இவா இருக்கிற ஊரால் இக்கரைன்னு சொல்லணும். இக்கரைக்கோ வந்தேனோன்னு சொல்ல முடியாது, ஆனா அவர் சென்றார் அங்கே லங்கையிலேன்னு, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே. விபீஷணன் சொன்னாலே ஆச்சரியமா, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டித்தக சூர்பனாக கூட சர்டிஃபிகேட் கொடுக்கிறாள். ஒருத்தர் நல்லவர்னு சொல்லி ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தா பெரிய விஷயம் இல்லை. ஒரு மகாபாவி, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அது பெரிய சர்டிஃபிகேட். சூர்பனகா சொல்றாளா, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டித்தக, நல்ல அரக்கன்ற சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போயின் பொழுது பொல்லா அரக்கன் ஏன் சொல்றான், அரக்கன் சொன்னாலே பொல்லாதன் தானே. அப்ப ஆண்டாள் அண்டர்லைன் பண்ணி பொல்லா அரக்கன் அப்படின்னா காரணம் இருக்கு. ஏன்னு கேட்டா நல்ல அரக்கன் ஒருத்த உண்டு விபீஷணன் அப்படின்னு சொல்லி, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சண சேர்த்தி தகத்தி. ராமனிடத்துல விபீஷணன் இன்ட்ரடியூஸ் பண்றதே சூர்பனகா தான். அப்பயே பகவான் நினைச்சா விபீஷணன் நல்லவன் போட இருக்க இவரே சொல்லிட்டாலே. அப்ப பகவானுக்கு ஒரு அபிமானம் வந்துருத்தான், ஒரு சூர்பனகா ஒரு அரக்கி காமவசப்பட்டவள விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேட்டித்தகு. எங்களுக்கு எல்லாம் அவன் மேல அவனை பத்தி தான் ஒரே வருத்தம், எப்படிதான் உட்பட போறானோ தெரியல. எங்களுக்கு ஒரே பயம் அவனாலே எங்க குடும்பம் நாசமாயிருமோ, அதான் நடந்து உண்மை உண்மை அதுதான். எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்கிற கூட்டத்துல ஒருத்த மட்டும் நல்லவனா இருந்தா இந்த கூட கெடுக்கிறது அவர் பெரிய கஷ்டம் இருக்கு. அந்த மாதிரி பயமா இருக்கு. அவனை உருப்பட வைக்கிறதுக்கு நாங்களும் எத்தனையோ அதர்மங்கள் சொல்லி பார்த்துட்டோம், தர்மங்கள் சொல்ல அதர்மங்கள் அவளுடைய கோட்பாடு தான், அதர்மங்கள் சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தவா பொருளெல்லாம் எடுக்கணும் திருடுக்கணும் சொல்லி பார்த்துட்டோம், ஏமாத்துறதெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். எத்தனை சொல்லி அவன் புத்தியில ஏறவே மாட்டேங்கிறது எங்க அண்ணாவுக்கு விபீஷணன் என்னதான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. நான் சொல்லியாச்சு, ராவணன் சொல்லியாச்சு, கும்பகரன் சொல்லியாச்சு, எத்தனை சொன்னாலும் நல்லது நல்லது நல்லது, நன்மையே நல்லது, பொய் சொல்லப்படாது, இனிமோலாம் சொல்றான். எங்களுக்கு பழக்கமே இல்லாததெல்லாம் சொல்றான். அநியாயமா இருக்கு, அநியாயமா இருக்கு, ரொம்ப வருத்தம் எங்களுக்கு. ஒரே அவங்க எப்ப எங்க அம்மாவுக்கு கூட அவனை பார்த்தா ரொம்ப வருத்தம், இப்படி இருக்கேன் எப்படி என் வயிற்றுல பிறந்தாலும் அம்மா கேட்கிறான், இவன் எப்படி என் வயிற்றுல பிறந்தா நம்ப முடியலையே நம்ம அம்மாவுக்கு வருத்தம். விபீஷணஸ்து தர்மாத்மா, அந்த சூர்பனகா சொன்ன பொழுதே பகவானுக்கு மனசு ஓ விபீஷணன் அப்படியே ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தாரு. பகவானுடைய ஹயத்துல ஒரு அபிமானம் வந்துடுத்தான் விபீஷணனை பத்தி. ஆச்சரியமா அந்த விபீஷன் ஜோர முதல்ல பாகவத கைங்கரியம் தான் விபீஷணன் பண்ணான். யாருக்காவது சொல்ல முடியுமா என்ன பாகவத கைங்கரி முதல்ல பண்ணா விபீஷணன்? சுந்தரகாண்டம் ஸ்ரீ க்ளூவும் கொடுக்க ஆஞ்சநேயர் கைங்கரி என்ன பண்ணா, ஆஞ்சநேயருடைய ஆஞ்சநேயர் கொல்லணும் அப்படின்னு ராவணன் சொன்ன சமயத்துல கொல்லக்கூடாது, தூதுவனா வந்தவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆஞ்சநேயருடைய உயிரை காப்பாத்தினது விபீஷணன். முதல்ல பண்ணது பாகவத கைங்கரி. அந்த கைங்கரியம் பண்ணிட்டானா வாழ்லதான் நெருப்பு வைக்கானா, சரி அதுக்கான சொல்ல முடியல. சரி அத்தனை பேரும் இந்த குரங்கை விட்டு குத்து கொலை பண்ணுன்னு பொழுது இல்ல கொல்லக்கூடாது அப்படின்னு ஒத்த காலில் நின்று இவன் சொல்றது எல்லாரும் கேட்கும்படியா பண்ணிட்டான் விபீஷணன். அந்த கூட எதுவும் கேட்கவே கேட்காது. ராவணன் இந்திரஜித்து எல்லாம் அநியாயம் பிடிச்ச கூட்டம், இந்த கூட்டத்தை போய் சொல்லவே கூடாது. இருந்தாலும் தர்மத்தை எடுத்து சொல்லி ஆச்சனையா இருக்கு கைங்கரியம் போய் ஆச்சனையை பார்த்தா ரொம்ப சமத்தா இருக்கானே, இத்தனை பெரிய கூட்டத்துல சாஸ்திரம் தர்மம் ஆச்சனை நன்னா தெரியும், அவர் இவ்வளவு தூரம் சாஸ்திரம் எல்லாம் தெரிகிறது, இவன் இங்க இருக்கானே, இவன் இங்க இருந்தும் ராவணன் உருப்படலையே அவருக்குதான் வருத்தம். அந்தெல்லாம் சொல்றது ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு தூரம் ஒருத்தர் இருக்கானே அடடா, இவ்வளவு சொல்லியும் ராவணன் உருப்படலையே அப்படின்னு ஒரு வருத்தமா. சரி அப்படின்னு அழகா வந்துட்டா ஆஞ்சநேயர். அப்ப ஆஞ்சநேயருக்கு நன்னா தெரியும் விபீஷணனை பத்தி, யுத்தம் எல்லாம் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணிட்டா. பகவான் கரையில இருக்கான், திருப்புல்லானி சமுத்திர கரையில இருக்கான். ஆதி ஜெகநாத பெருமாளுடைய க்ஷேத்திரம், கல்யாண ஜெகநாதர்னு பேரு, திருப்புல்லானை அது கிடக்கிற திருப்புல்லானின்னு அடிச்சு. பகவான் அழகா இவரை கண்டுபிடிச்சுட்டா இல்லையா, கண்டேன் சீதையை அப்படின்னு வந்துட்டான். திருஷ்டுவா சீதா, என்ன பண்றது ஏது பண்றது ஆலோசனை பண்ற சமயத்து அதெல்லாம் ஒண்ணு. அப்ப கூட பகவான் வருத்தப்படுறான், சீதை எங்க இருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்தான், எப்படி தாண்டதுன்னு தெரியலையேன்றானா. ஒன்னும் தெரியாத ஒரு மனுஷன் திருதுன்னு முழிக்கிற மாதிரி முழிச்சானா பிரபு. அதுக்குள்ள ராவணன் இடத்துல விபீஷன் நல்லதெல்லாம் சொல்றான் கேட்கல. அப்ப ராவணன் சொல்லிட்டான், உடன்பிறந்தே கொல்லும் வியாதிராணி, ஏதான ஒண்ணு பண்ணா அண்ணா உன் கூட நான் இருக்க, நீ கவலைப்படாதே நிக்க வேண்டாம், ஆனா எதை பண்ணாலும் இது தப்பு அது தப்பு, இது பண்ணாது அது பண்ணாது, சேதை நை 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 நச்சரிச்சு தொலைகிறியே, இது பண்ணாதே நீ ஏன் சொல்ற, நீ என்ன வேணா பண்ணு, நான் உன் கூட தோளோடு போல நான் நிக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். என்னடா தம்பி புருஷரை வாங்கறதுலே வந்து தொலைச்சிருக்கியோ. சாதாரணமா ஒரு வச்சனை உண்டு, தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு. அப்படியே வேண்டாம் யுத்தத்தில் ஜெயிப்பான். நீ இருக்கிறத பார்த்து எனக்கு ஒன்னு அண்ணச்சேதான் பயமா இருக்கு. நீ வந்து சமயத்தில் யாராவது பத்து பேர் வந்து உங்க அண்ணா பண்ண தப்புன்னு, ஆமா என் அண்ணா பண்ண தப்புதான் நீ சொல்லிடுவாரு. உங்க அண்ணா பண்ண தப்பு இல்லேன்னு மாதாட வேண்டாமா. ராவணன் என்ன எதிர்பார்க்கணும், நான் என்ன அக்கிரமம் பண்ணாலும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கு. எல்லா மனுஷாலும் அப்படிதான், தான் பண்ற தவறுகளுக்கு கூட இருக்கவா சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். தர்மாத்மாக்கள் அது பண்ண மாட்ட, துஷ்ட ஆத்மாக்கள் பண்ணுவா. பாசத்துல மயங்கி கிடக்கிறவா எதுக்கு சரியா சொன்னா கேட்க போறதுக்கு சொல்லாம விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுடுவோம். ரொம்ப தைரியம் வேணும் தர்மத்தை சொல்றதுக்கு, ரொம்ப தைரியம் வேணும். அதுவும் கேட்காத வாழ்க்கை சொல்றதுக்கு அதோட தைரியம் வேணும். புத்திரனுக்கு நல்ல தைரியம், விபீஷனுக்கு நல்ல தைரியம். ரெண்டு துரியோதன கூட்டத்துக்கு எல்லாம் யாராவது உட்காந்து கிளாஸ் எடுப்பாள், அது தர்மம் இல்லையே, அது நியாயம் இல்லே அப்படின்னு சொன்னா கேட்காத கூட்டம். கொசு கிட்ட அவர் பிடிச்சு உட்காந்து கடிக்காது அப்படின்னு சொன்னா கேட்க போறதா. கொசு கூட உடனே சொன்னா என்னமோ ஒரு நேரம் பேசியிருக்கா, சரி போய் தொலைவன் போ அப்படின்னு போயிடு. துரியோதனத்தை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் சொல்றாராம் புத்திரர். அந்த மாதிரி விபீஷணன் உரிமை எடுத்து, ஹே ராவணா இது நியாயம் இல்லை, கொண்டு போய் கொடுத்துடு, ராமனை சகாவா வச்சுக்கோ, ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம் இருக்கு, நல்ல வாழ்க்கை இருக்கு, எல்லாம் சொன்னா உனக்கு பிடிக்கல. ஒரு அல்ப மனுஷனை கொண்டாடுறா, நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா, நவகிரகங்கள்லாம் நம்ம வீட்டு வாசல்ல படியா கிடக்கிற, நான் மிதிச்சுட்டு போயிட்டுருக்கேன் தெரியுமா உனக்கு. இந்த ராவணனுக்கு வந்து சந்திரகாந்த கல்னு ஒண்ணு இருந்து, இன்னைக்கு கூட உண்டு, நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப சந்திரகாந்த கல்லுன்றதுல இந்த சந்திரனுடைய வெளிச்சம் பட்டதுன்னா அதுல இருந்து ஜலம் வரும், சில்லுனு வரும். என்ன பண்ணுவான்னா ராவணன் அத அழகா ஷவர் மாதிரி வச்சிருக்கான், ராத்திரி என்ன சந்திரா அதை பாருன்னு, அதுல இருந்து ஜலம் வரும், அதுல குளிப்பான ராவணன். அந்த அளவுக்கு தேவர்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் ராவணன். இவ்வளவு பெரிய ஆள் நானு கைலாச மலையை பெயர்த்து ஆசினவன் அப்படின்னா சொன்னா, அப்ப விபீஷன் சொன்ன அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உன்னையே கட்டி போட்ட வாலியையே வதம் பண்ணிட்டு ராமன் நிக்கிறான். உன்னை கொண்டு போய் பூச்சி மாதிரி அங்கதனுடைய தொட்டில்ல, எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருபது கை பூச்சிடா, குழந்தை பாரு ஜாலியா விளையாடுன்னு சொல்லி கட்டி போட்டுட்டான் வாலி. அவனையே ஒருத்தன் வதம் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவனை குறைச்சு மதிப்படுறது பைத்தியகாரம் எல்லாம் சொல்றான். கேட்க கடைசியே சொல்றான், ஓடி தொலை, நீ சொந்த தம்பியா இருக்கிறதுனால உன்னை கொலை பண்றதுக்கு எனக்கு புத்தி வரல, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, போய் தொலைன்னுட்டான். துரியோதனாரி அவமானப்படுத்துறாரு, நம்மகிட்ட சித்தப்பன்ற பேரை இல்லைன்னா இன்னைக்கோ கொண்டு போட்டிருப்பேன் இவனை. சாப்பாடு இங்க சாப்பிடறா, நன்றி அங்க காட்டான், பாண்டவா இடத்துல காட்டான் அப்படின்னு. அப்பதான் ருத்ரர் வில்லு அம்பெல்லாம் ஓரத்தை வச்சுட்டு கிளம்பி போயிட்டான். அந்த மாதிரி விபீஷணன் கிளம்புறான், சரி இனிமேல் இங்க இருக்க வேண்டாம், இனிமேல் இங்க இறங்க போவான், அவ ராஜ்யமே லங்கை தான், இங்க போகிறது இருக்கவே இருக்கான் ராமச்சந்திர மூர்த்தி, அவனுக்காக தானே பேசினோம், அவனிடத்திலேயே போவோம் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே கிளம்பினான். ஆத்துக்கு போயிட்டு மனைவியை கட்டி பிடிச்சிருந்து, இந்த மாதிரி நான் சொன்னேன், எங்க அண்ணா கேட்க நீயே சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு. உடனே நான் மனைவியோட மாமனார் மாமி ஏசம்பந்தி மன்னன் கட்டி திருப்பி எல்லாம் இருக்குமே, எல்லாரும் ஓடி வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு, நாங்க எல்லாம் பேசுறோம், ஒன்னும் கோச்சுக்காதீங்கோ, ராவண இடத்துல நாங்க தூது போறோம், எல்லாம் சமாதானம் இல்லாதெல்லாம் அவர் அண்ணா அவர் கோபத்தை சொல்லுவோம், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கப்படாது, இப்படி சமாதானம் பண்றேன்னு எல்லாம் கூட்டம் கிளம்பினாலும் அவன் பார்த்தான். அங்கே அப்படியே கிளம்பினான், மனைவி இடத்துல சொல்லல, குழந்தைகள் இடத்துல சொல்லல, தன் ராஜ்யம், தான் வாழ்ந்த ஊரு, பிறந்த ஊரு, வளர்ந்த ஊரு, தனக்கு தன்னுடைய வஸ்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உடம்பை எடுத்து அப்படி கிளம்புறாங்க. தன் உடம்பை எடுத்துறாரு, வேற ஒண்ணுமே இல்லை. கோவிலுக்கு போக வேண்டிய முறை எப்படின்னா விபீஷணன் மாதிரி போகணும், எல்லாத்தையும் விட்டு உன்னை தவிர வேற கதி இல்லேன்னு வரணும். அழகா விபீஷன் கிளம்பினான், நேர வராம இந்த கரையில ராமன் இருக்கான்னு தெரிஞ்சுடுது, சேது சமுத்திர கரையில பிரபு இருக்கான்னு தெரிஞ்சுடுது. ராமனே கதின்னு வருவோம், ஏன்னா அவன் தெரிஞ்சு போயிருக்கு, ஒரு ஆஞ்சநேயரை இவ்வளவு அழகு பண்றாருன்னா, அப்ப ராமன் எவ்வளவு சாஸ்திரமா தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவனா இருப்பான், எவ்வளவு நீதிமானா இருப்பான், நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கா ராமனை பத்தி. அது ஆஞ்சநேயரை பார்த்தா அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டா ராமதாசனா இருக்கிறது தான் வசத்தின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான். ராமதாசனா மாறணும் அப்படின்னு குரங்கு என்ன போடு போடுறது, இத்தனை பெரிய லங்கையிலே எல்லா கண்ணையும் விரல விட்டு ஆத்திருக்கு, லங்கையில கிரகங்கள்னா கூட நடுங்கும், ஒரு சின்ன குரங்கு இத்தனை அட்டகாசம் பண்ணிருக்கு, பயப்படாம அண்ணா முன்னாடி வாழ வேற சுருட்டு அதே ராவணன் உபதேச வேலை பண்றது. அப்ப ராமதாசனா இருக்கிறது சிரேஷ்டம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துல வந்ததுக்கு காரணம் ஆஞ்சநேயமூர்த்தி. அதனால தைரியமா கிளம்பி வந்துட்டான், சத்தியத்தை சொன்னா ராமன் ஏத்துப்பான், வேற ஒண்ணுமே வேண்டாம். அழகா வந்துட்டான் விபீஷன். அப்பதான் குரங்குகள்லாம் அப்படி கரையில அரைஞ்சிட்டு இருக்கு. ஆகாசத்துல வருது லங்கையிலேருந்து வரத பார்த்துட்டு ஏற்கனவே ஆஞ்சநேயருக்கு வந்து நல்ல பெருமை வந்துடுச்சு. உடனே குரங்குகள்லாம் நம்மளும் ஒரு நாலஞ்சு ராசத்தால கிழிச்சு போட்டோம், கிள்ளி போட்டோம், கடிச்சு வச்சோம்னா ராமசங்கமூர்த்தி பேஷ் பேஷ் பலே 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசையா எல்லாம் பிடி வெட்டு குத்து குதிக்கிறதுக்கலாம், நான் பிடிக்கிற நீ பிடி எல்லாம் தாவறதுக்கலாம். இவன் நல்ல உசரத்தை இருக்கான், இவன் எல்லாரையும் கிழிச்சு போட்டுருவான், அவ்வளவு பலவானவன். ஆனாலும் தர்மவான் இப்படி நின்று இருக்கானா அப்பதான் சொல்றான். இந்த மாதிரி அப்படியே சொல்றான், ராமனுடைய தம்பி விபீஷணன் பேரு, ராமனே கதீர வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோ ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல. அழகா வந்து சொல்றாளா, அப்ப பகவான் கேட்கிறாரு என்ன பண்ணட்டோம் ஏது பண்ணட்டோம், ஒவ்வொருத்தர வேண்டாம் 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 வேண்டாம். சுக்ரீவன் சொல்றான், பகவான் நம்பப்படாது, இப்ப நல்ல சமயத்தை அண்ணாவை விட்டுட்டு கழித்தறக்க வந்திருக்காங்கன்னா இவனுக்கு நான் வச்சிருந்தா ரொம்ப கஷ்டம் தான். இவனே அண்ணாவால் அம்பு போடுன்னு அங்க அண்ணா அநியாயம் வந்திருக்கான், அவனை கொண்டு போடுன்னு சொன்னவன் இப்ப சொல்றான் இவனை நம்பறதுக்கு இல்ல அப்படின்னு. சுக்ரீவன் பேச்சு நம்பவே முடியாது, அநியாயம் பிடிச்சவன் நிஜமாவே ஒழுங்கா வாசிச்சவனா தெரியும். ராமாயணம் வருத்தமா இருக்கும், பகவான் இவனுக்கு இவ்வளவு அநியாயத்துக்கு சகாயம் பண்ணிட்டாலும் வருத்தமா இருக்கு. எனக்கு நிஜமா சொல்றேன், எல்லாம் பண்ணுவான், அவ்வளவு சந்தேகப்படுவான். பகவான் வாலி வதம் பண்ண எங்க அண்ணா மாதிரி உண்டுன்றான். வதம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆ வாலி அண்ணா அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் கொண்டு போடு கொண்டு போடு கொண்டு போடு கொண்டு போடுன்னு சொல்லணும். வாலி வதம் பண்ணி முடிச்சோன்னு எங்க அண்ணா நல்லவர் தான் அப்படின்னு எழுதியிருக்கான். அநியாயம் நிஜமாவே பகவானுடைய காருண்யம் தாங்க முடியறது இல்லை சுக்ரீவன் மேல. அதுக்கப்புறம் அவன் பாட்டு குடிச்சிட்டு குமாரம் அடிச்சுட்டு இருக்கான். பிரபு ஞாபகப்படுத்துறார், மத மாசம் முடிஞ்சாச்சுரா, சாத்துர் மாசம் முடிஞ்சாச்சுரா, சீதையை தேடுறது ஆள் அனுப்புறா அப்படின்னு கோபத்தை லட்சுமணன் துரத்தி விடுறார். அது அவ்வளவு தூரம் சுக்ரீவன் மேல பிரபுவுக்கு ஒரு பிரியம். சுக்ரீவன் சொல்லிட்டான், அவனை சேர்த்துக்க வேண்டாம், விபீஷணன் வேண்டாம் 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 அப்படின்ட்டான். கடைசியில ஆஞ்சநேயர் சொல்லிட்டா, பிரபு அவரை சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி என் வாளுக்கு என்ன கொலை பண்றதுக்கே வந்தா வாழ்ல நெருப்புற அளவுக்கு குறைஞ்சதுதான் ஒரே காரணம் விபீஷன். அதனாலே தர்மாத்மா அவர் சேர்த்துக்கிறதுனாலே நமக்கு ரொம்ப நல்லது. லங்கையில எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு சூக்மங்கள்லாம் அவருக்கு தெரியும், நமக்கு இப்படி ஆள் வேணும். இதெல்லாம் இந்த ராஜதந்திரம், ராஜதந்திரம் இந்த காலத்துல எல்லாம் நிஜமாவே இல்லை. இந்த காலத்துல இந்த ராஜதந்திரம்ன்ற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. ஏமாத்துறது வேற, ராஜதந்திரம் வேற, ரெண்டு நிறைய வித்தியாசம் உண்டு. ரொம்ப அழகாக ஆசிரியர் சொல்றார், பிரபு ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்ணுவா, அவளுடைய பலம் என்னன்னா இவனுக்கு நல்லா தெரியும். தர்மவான், அதனால ஏமாத்தமாகத்தான் தைரியமா விபீஷணனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஆசிரியர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டார். விபீஷணனை சேர்த்துட்டு அர்த்தமா ஆச்சரியம். அப்பதான் ரசகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ஒருமுறை நான் உன்னை சேர்ந்தவன், என்னிடத்திலே சரணாகதி செய்துவிட்டால் அவர்களுக்கு சகலவிதமான பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு பிரபு சத்தியம் பண்ணோம். சரணாகதி நமக்கு கிடைச்சது, சரணாகதி தத்துவம் நமக்கு கிடைச்சதுன்னா காரணம் விபீஷன். விபீஷணஸ்து தர்மாத்மா, என்ன பெரிய பாக்கியம்னா எனக்கு இந்த விஷயத்த சரியா இந்த திருப்புல்லாமி சமுத்திர கடல நின்று சொல்ற பாக்கியம் கிடைச்சது. நிஜமாவே இப்ப நடக்கிற சந்தோஷமா இருக்கு. சமுத்திர கடையில சந்தியா வேலை 7 மணி 7.5 மணி நல்ல கும்மிட்டு ஆளே கிடையாது. நாங்க ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். ஆச்சரியம், அதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கு, வெறும் இருட்டு சுத்தி வர ஆளே கிடையாது. அந்த சமுத்திர கடையில ஆள் கிடையாது. தள்ளி போனாதான் மீனவர்கள்லாம் இருப்பா. இப்ப சமுத்திர கடையில ஒரு ஆஞ்சநேயர் உண்டு, சேது பந்தனத்தை காவல் காத்துட்டு இருக்க. ஆஞ்சநேயர் பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். நம்ம பத்மநாஜனையர் மாதிரி தேமையெல்லாம் இருக்க மாட்டார். பத்மநாதன் ரொம்ப சமத்து, ரொம்ப ஹாய் ஆஞ்சனையா சௌக்கியம், ஹாய் ஆஞ்சுன்னு போயிட்டு இருந்தான். ஹாய் ஆஞ்சு தான் நல்லா வரும், அவரை பார்த்து எப்படிங்க அவரை பார்த்து அப்படி ரொம்ப அழகாக தோணவே தோணும். ஹாய் ஆஞ்சு அப்படின்னு போயிடுவேன், என்ன நல்லா இருக்கான்னு கேட்டு போயிட்டு அவ்வளவுதான். இந்த ஆஞ்சன் அதை கண்ணை பார்க்கணும், நிஜமாவே கொஞ்சம் வயிறு கலங்கத்தான் செய்யும். அதுவும் ஆச்சரியம், நாங்கள் போன சமயத்தில் அந்த கோவில் ஏதோ வேலை நடந்தது, பட்டர் கோவிலை கூட்டிட்டு போயாச்சு. கோயில போட்டுன்னா கடலை சாத்திட்டு போயிட்டா, எனக்கு வேலைக்கார வேலை பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த வேலைக்காரர்கிட்ட கேட்டேன், அப்பா தரிசனம் பண்ண முடியுமா? இல்ல சாமி, பட்டர் போயிட்டா, நாங்க தான் வேலை பண்ணிட்டு இருக்கோம். அவ கர்ப்பகத்துல அது ஒரு டைல்ஸ் எல்லாம் போட்டிருந்தா, கதவு திறந்திருக்கா மூடிருக்காப்பா அப்படின்னு, திறந்தா இருக்கு, வாங்க சாமி பாக்கலாம் அப்படின்ட்டான். எனக்கு தரிசனம் பண்ணி வச்சு அந்த கொத்தனார் வேலை செய்யக்கூடியவர்தான். அப்ப உனக்கெல்லாம் பரம பாக்கியம் தாப்பா, நாங்களாம் இந்த ஆசிரியை பத்தி உபன்யாசம் தான் பண்றோம், நீங்கெல்லாம் அவர் கர்ப்பகத்துல உட்காந்து அவர் முதுகு காட்டினு உட்காந்து டைல்ஸ் பிடிச்சிருக்கோம். நேர பார்க்கவே நமக்கு பயமா இருக்க வர, கண்ணு பார்க்கணும் பண்ணிடுவாரா ராமர் பாலத்தை பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு முறைச்சிட்டு இருப்பார். நிஜமா அவர் தான் காப்பாத்தினார் ராமர் பாலத்தினர், யாரும் ராமன்லாம் ஒண்ணும் காப்பாத்தினர், இந்துக்கள்லாம் யாரும் ராமர் பாலத்தை காப்பாத்தவே, எல்லாம் நியூஸ் படிச்சுட்டு இருந்தோம், நியூஸ் கேட்டுருக்கோம், அவ்வளவுதான். கண்கள்ல பார்க்கணும் அந்த கோபம், உக்ரம், உக்ர நரசிம்மர் கேள்விப்பட்ட உக்ர ஆன்சையை நாங்க தான் பார்த்தேன். இந்த முகத்துல அப்படி ஒரு சாந்தம் எல்லாம் பார்க்கவே முடியாது, இதுதான் முறைச்சிட்டு இருப்பார். இந்த முறையிலேயே ஒரு பய வரமாட்டோம் மக்கள், அப்படி முறைச்சிட்டு கையை வச்சு இப்படி பார்த்துட்டு இருப்பார். அழகா தரிசனம் பண்ணி அவளுக்கு அந்த இடத்துல அவளுக்கு உபதேசம் பண்றது ஒரு பாக்கியம், அவதான் கதை பாருங்க சாமி அப்படின்ட்டான். ஆச்சரியமா நான் சொன்னேன், பட்டர் கூட கோவில் கூட்டிட்டு போயாச்சு, உங்களுக்கு பாக்கியம் நீங்க உண்டு ஆசிரியர் உண்டுன்னு இருக்கு, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வந்து அப்பதான் சமுத்திரக்கல்ல நின்று இந்த விஷயத்தை சொல்ற பாக்கியம் விபீஷணன் அந்த கரைக்கு தான் வந்தான். இக்கரைக்கேன சொல்றாள் பெண்பிள்ளை, அந்த கரை நிஜமாவே அப்ப சமுத்திரம் நின்னா மக்களமா இருந்தது, நல்ல காத்து, ஆளே கிடையாது, நாங்க ஒரு நாலஞ்சு சிஷ்யா இருந்தோம், அவ்வளவுதான். அவன் இருட்டுல போகிறதே ஒரு பயமா தான் இருக்கும், ஏகாந்தமா அவங்க நடுக்கமா தான் இருக்கும், தனியால அரசு திருப்பி பார்த்துட்டே இருக்க முடியும், அப்படிதான் இருக்கும். அந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்ற பாக்கியத்தை ராமன் கொடுத்தானா இல்லாட்டி ஆசிரியர் கொடுத்தாரா விபீஷணன் கொடுத்தாரான்னு தெரியாது, கொடுத்தது என் கிருஷ்ணன் அதான் உண்மை. இவா மூணு பேரும் எனக்கு கொடுக்கல, இவா மூணு பேர் எனக்கு என்ன கொடுக்க முடியுது, எனக்கு ஏதானும் கிடைக்கிறதுல என் கிருஷ்ண கிருப்பா ராம கிருப்பை தான் போனா போறது, கிருஷ்ண ராமனை ஒத்து போமே உடைய கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான். ஆச்சரியம் நிஜமாவே வந்துட்டான் விபீஷன், பகவான் அவனுக்காக சொல்லிட்டு அப்பதான் ஒரு புறா கதையெல்லாம் பிரபு சொல்ற, புறா கதையெல்லாம் சொல்லி விபீஷணன் தன்னுடையவன் ஏத்துக்கிறார். எல்லாத்தையும் நீயே கத்தினா அதான் சரணாகதி, நல்லா ஞாபகம். சரணாகதிக்கு இன்னொரு விஷயம் தான் சொல்றேன், இது வரைக்கும் எல்லாரும் ரெண்டு கை தூக்கினா சரணாகதி, எல்லாத்தையும் விட்டுட்டு அவனே கதி, அவன் மட்டும்தான் கதி, புகலிடம், கத்தினா புகலிடம் அர்த்தம், அவன் மட்டுமே கத்தி அப்படின்னு உங்களுக்கு புத்தி வந்துடுதுன்னா அதான் சரணாகதி. அது இருக்கா நீங்க தான் பாத்துக்கணும். என் பணம் என்னை காப்பாற்றும், என் பந்துக்கள் என்னை காப்பாற்றுவா, என் புத்தி சாத்திரியம் என்னை காப்பாற்றும் அப்படி போயிட்டு இருந்தோம்னா அது பேர் சரணாகதி. என் சுவாமி இருக்கான், அவனுடைய சரண கமலங்கள் என்னை ரட்சிக்கும், நிம்மதியா தூங்கலாம், கவலையே படாம தூங்கலாம், எல்லாம் அவன் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு தெரியவா சொல்லுவான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், அதுதான் சரணாகதி. கிழக்க வச்சு தான் நடத்திட்டு போறான், நம்ம கையில என்ன இருக்கு, நம்ம முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் பிரபு நடத்துறான் சரணாகதி. நிஜமாவே விபீஷணன் மூலமா தான் நமக்கு சரணாகதியே கிடைச்சதுனால விபீஷண ஆழ்வா அப்படின்னு பேரு. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விபீஷண ஆழ்வா அப்படின்னு தான் சொல்லுவார். அழகா விபீஷணன் வந்துட்டான் பகவான் சேர்த்துட்டா, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த விபீஷணன் நம்பி ஒரு நாலு ராட்சதா கிளம்பி வந்துட்டான். அவ பார்த்த விபீஷணன் அவ்வளவு தூரம் சொல்றான், இங்க இருந்து கிளம்புறான்னா அப்ப ராமன் நல்லவனாத்தான் இருக்கணும், அவளுக்கு ராமனை பத்தி ஒண்ணும் தெரியாது. விபீஷணன் சொன்னா யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்றான்னா நல்ல ஆளா இருப்பா, அவ்வளவுதான். விபீஷணன் அஸ்திவாரமா கொண்டு ராமனை நம்பினாளாம், பிரஹல்லாதன் அஸ்திவாரமா கொண்டு தான் நரசிம்மனை நம்புறோம், நேரடியா நம்மளை கொண்டு நரசிம்மன் கிட்ட விட்டோம்னா அவ்வளவுதான், அவர் அவராகவே இருக்கட்டும், நாங்க இந்த பக்கம் வந்து ஓடி வந்துடும். ஹல்லாத வரதன் அப்படின்றதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு அசட்டு தைரியத்தை போய் நிக்கலாம், இல்லைன்னா நரசிம்மர் பக்கத்துலாம் நிக்க முடியுமா? அந்த கர்ஜன், அந்த அனல்விழி தேழ்வாய் அப்படின்னு நாக்க தொங்க போட்டு இந்த பல்லெல்லாம் அவ்வளவு பிரிச்சு இருக்கு அப்படின்னு வந்தாருன்னா யாரு இங்கேயாவது சிம்ம கர்ஜனை கேட்டாலே அடி, நாய் குடக்கிறத கேட்டாலே பயம். அது நரசிம்ம கர்ஜனை உக்ரம் முடியவே முடியாது. பிரஹல்லாதனுடைய கிருப, பிரஹல்லாதன் பக்தி பண்ணியிருக்கான், பிரஹல்லாத வரதன், அதனாலே நரசிம்மரிடத்துல உறுப்பு. அதுபோல விபீஷணன் வந்தானோ சரணாகதி கிடைச்சது நமக்கு. பிரபு ரகசியத்தை சொல்லிட்டான், இதுதான் கதி. அப்பொழுதும் பகவான் தான் மனுஷன் மறந்து போயிட்டான், தெய்வம்னு நிரூபணம் பண்ணிட்டான். சக்கிருதேவ பிரபன்னாய தவாத்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமியே தத் விரதம் மம. ஒன்னும் தெரியாதே பத்மநாபான்னு ஒதுங்கிடுங்க. அழகா வந்துட்டோம்னா பரமசுகம். விபீஷணன் நம்பி நாலு பேர் வந்துட்டா பகவான் அந்த நாலு பேரையும் தன் கோஷ்டியில சேர்த்து விட்டான். சாத்தி இருப்பாரை வல்லுமே அவரை ஏத்தி இருப்பார்த்தவம். பகவான் நேரடியாக பிடிச்சிட்டு இருக்கவாளை விட அவாள பிடிச்சிட்டு இருக்கிறவாளுக்கு பலம் ஜாஸ்தி. தத்ய பிரத்ய பரிச்சாரக பிரத்ய 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 லோகநாத. பெரிய பாடு. நம்மளா நேர போய் பகவான பிடிக்கிறது பெரிய பாடு. பக்தால பிடிச்சோம்னா பகவான பிடிக்கிறது பகு சுலபம். கோகர்ணன் அஸ்திவாரமா கொண்டுதானே துந்துகாரிக்கு மோட்சம் கிடைச்சது. பகவானா நேரடியா வந்து ஏ துந்துகாரி நீ பண்ண பாவத்துக்கு எல்லாம் கதறி எழுதி நம்மளுக்கு மோட்சம் தரேன்னு சொல்றது. கோகர்ணன் பாகவத சப்தாகம் பண்ணா துந்துகாரி உட்கார்ந்து அவன் சொல்றத கேட்டான். பிசாசு கேட்டது பிரபு வந்து மோட்சம் கொடுத்துட்டான். பாகவதம் பாகவதம் சொல்றது நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா பகவான் கிருபா பண்ணுவான். அதான் ரகசியம். இந்த மாதிரி ஆச்சரியமா பகவான் கிருபா பண்ணிட்டா அதுதான் அவன் சொல்றா, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே. நான் லங்கையை விட்டேன், பந்துக்களை விட்டேன், சொத்தை விட்டேன், என் ஊரை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன், ராமனே கதின்னு வந்திருக்கேன். நான் போனேனா சுவாமி, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே. 49வது வாக்கியம், 50வது வாக்கியம் நாளைக்கு சொல்லு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே
Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna महाराज की समस्त भागवदलु को गोविंद नाम संकीर्तनम गोविंदा जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम
गोविंदा
आळ्वार् त्रिवेणिगळे शरणम ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தம். ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ, ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாபஸ்வாமி கீ, ஜெய் ஸ்ரீ திருக்கோளூர் பெண்பிள்ளைக்கு சர்வத்ர பத்மநாப சங்கீர்த்தனம். பத்மநாபா பத்மநாபா.